அவர் சென்னை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய போது பிரெஞ்சு ஜெர்மன் மொழிகளை முறையாக பயின்றார். அந்த பேரகராதி வெளிவந்த பின்னர் 1939 புறப்பிரட்டு நூலை பதிப்பிக்கிறார். இந்த புறப்பிரட்டு நூல் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம் என்று சொல்ல வேண்டும். மறைந்த தமிழ் காப்பியங்களில் வளையாபதி, குண்டலகேசி போன்ற பல நூல்கள் பற்றிய செய்திகள் எல்லாமே நமக்கு இந்த புறத்திரட்டிலே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கின்றன. பாடல்கள் முழுமையாக கிடைக்கவில்லை, அங்கொன்று இங்கிருந்தாக சில பாடல்கள் கிடைக்கின்றன. வளையாபதி பாடல்கள் கொஞ்சம், குண்டலகேசி பாடல்கள் கொஞ்சம் என நமக்கு கிடைக்கின்றன. எனவே இந்த புறத்திரட்டு என்பது இதுவரையிலும் அறியப்படாத நூல்கள், தொலைந்து போனவையாக கருதப்பட்ட சில பாடல் பகுதிகள் ஆகியவற்றையெல்லாம் நாம் இந்த புறத்திரட்டு நூலிலிருந்து பெறலாம். இந்த புறத்திரட்டு நூலை பற்றி சொல்லும்போது அதனுடைய முன்னுரையை பற்றி நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். ஒரு நூலுக்கான முன்னுரை, ஒரு பதிப்பு நூலுக்கான முன்னுரை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்மாதிரியாக, எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு முன்னுரை, ஆராய்ச்சி முன்னுரை என்று சொன்னால் அது இந்த புறத்திரட்டினுடைய ஆராய்ச்சி முன்னுரை தான். அதில் ஒரு நூலை பதிப்பிக்கும் போது என்னென்ன செய்திகளை கொடுக்க வேண்டும், எந்த வரிசையிலே கொடுக்க வேண்டும், எந்தெந்த செய்திகள் அந்த நூலுக்கு முக்கியமாக தேவை, இந்த சில அடிப்படைகளை வைத்துக்கொண்டு மிக அழகான ஒரு ஆராய்ச்சி முன்னரே அவர் தந்திருக்கிறார். இந்த பாரதிய வித்யா பவன் என்கிற ஒரு நிறுவனம் இந்திய வரலாற்று தொகுதியில் தமிழ் மொழி இலக்கிய வரலாற்றை எழுதக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பினை பேராசிரியர் வையாறு பிள்ளை அவர்களுடன் ஒப்படைத்தது. இந்த நூல் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில நூலாக வெளிவந்தது. இதற்கிடையில் அவர் சென்னையிலேயே ஒரு புதுவதாக ஒரு வீடை கட்டிக்கொண்டார். அந்த வீட்டிற்கு கம்பன் நிலையம் என்று பெயரிட்டார். கம்பன் மேல் அவர் கொண்டிருந்த பக்தியே இதற்கு காரணம். கம்பன், கம்பராமாயணம் என்கிற அந்த இரண்டு சொற்களை கேட்டால் உடனேயே உருகக்கூடிய தன்மை வாய்ந்தவர் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை. திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்திலே ஒரு தமிழ் ஆராய்ச்சி துறை இயங்கி வந்தது. இந்த தமிழ் ஆராய்ச்சி துறையை பற்றியும் குறிப்பிட வேண்டும். டாக்டர் அழகப்ப செட்டியாருடைய நன்கொடையால் தொடங்கப்பட்டது கேரள பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் ஆராய்ச்சி துறை. அதன் முதல் தலைவர் மு. ராகவையங்கார். அவர் ஓய்வு பெற்றதும் அந்த பல்கலைக்கழகத்தாருடைய அழைப்பின் பேரில் வையாபுரி பிள்ளை அந்த துறையின் தலைவராக பொறுப்பேற்கிறார். அங்கு அவரிடம் பல தமிழ் பயின்றனர். அதில் குறிப்பிடத்தக்கவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் டாக்டர் வாய் சுப்பிரமணியனார் அவர்கள். இந்த அவர் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை திருவனந்தபுரத்தில் தங்கிய காலகட்டத்தில் தான் சங்க இலக்கியங்கள் அனைத்துக்கும் சொல்லடைவு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அவருடைய மாணவர்களையெல்லாம் இந்த சொல்லடைவு பணியில் ஈடுபடுத்தினார். எனவே சொல்லடைவு என்கிற அந்த கருத்து பேராசிரியர் அவர்களால் தான் அந்த மாணவர்களிடையே அறிமுகப்படுத்தப்பட்டது. 3 ஆண்டுகள் திருவனந்தபுரத்தில் பணியாற்றிய பிறகு அவர் சென்னை திரும்புகிறார். அங்கு தினமணி கதிரிலே இலக்கிய மண்டபம் என்ற தலைப்பில் 18 கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதேபோல 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000 பகுதியை மட்டும் 1956 ஜனவரியில் பதிப்பித்து வெளியிட்டார். பிப்ரவரியில் தான் அவர் தமது உலக வாழ்வை நீத்தார். தாம் இறப்பதற்கு 2 நாட்கள் முன்னர் வரையிலும் அவர் நாட்குறிப்பினை எழுதி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலே முதல் தொகுதி, முதல் 1000 மட்டும் வெளிவந்தது. அதற்கு பிந்தைய பகுதிகள் வெளிவரவில்லை, தடைபட்டது. படிப்பு, எழுத்து, பதிப்பு என தம் வாழ்நாளை கழித்தவர் வையாபுரி பிள்ளை. இவருடைய பள்ளி காலத்தோழர் அறிவியல் எழுத்தாளர் அறிஞர் பேனா அப்புசாமி அவர்கள். பேனா அப்புசாமி அவர்கள் யார் என்றால், பத்மாவதி சரித்திரம் நூலை அந்த நாவலை எழுதிய மாதவையா அவருடைய சிறிய தந்தையா, பேனா அப்புசாமியினுடைய சிறிய தந்தையா, கா நீலகண்ட சாஸ்திரி, வே சாரநாதன், பி ஸ்ரீ ஆச்சாரியா, கே ஜி சங்கரையர் ஆகியோர் பிள்ளை அவர்களுடன் உடன் பயின்ற மாணவர்கள். இந்த நண்பர்களை பார்த்தால், கா நீலகண்ட சாஸ்திரி சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராக இருந்தார். வே சாரநாதன் திருச்சி தேசிய கல்லூரியின் முன்னாள் முதல்வர். எனவே அந்த அவருடைய நண்பர்கள் எல்லோருமே ஒரு நல்ல ஒரு நிலையிலே வாழ்ந்தவர்கள், தொண்டு செய்தவர்கள்.